ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க மிஷினரிஸ், அவங்க வந்து இந்த இந்தியா விட்டு அமெரிக்காவுக்கு ஊழிய வேலமாக போகணும்னு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த ஒரே மக வந்து தூங்கிட்டு இருந்தா தூக்கத்தில் மிகுந்த வேர்த்து கொட்டி டமால்னு பயந்து எந்திரிச்சு ஒரே கண்ணீர், அவளுக்கு கண்ணீர்னா கண்ணீர் வந்து தேம்பி தேம்பி அழுந்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறா, அப்பா நம்ம போகக்கூடாது, ஏம்மா உட்காரு, ஏன் இப்படி அழுகுற, ஏன் தேம்பி அழுகுற அப்படின்னா, நான் வந்து என் கனவுல பார்த்த நம்ம போகிற ஏரோப்ளைன் திடீர்னு கிராஷ் ஆகி அப்படியே மேலேருந்து கீழே விழுந்துச்சு, கீழே விழுந்து தமார்னு கீழே விழுந்து நம்ம எல்லாரும் செத்து போனோம் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு அந்த காட்சியை பார்த்து ஒரே பயம், ஒரே வியாகுலம். அந்த அப்பா அந்த பிள்ளையுடைய துக்கத்தையும் துயரத்தையும் பார்க்கும்போது அது மூஞ்செல்லாம் மரண பயம், மூஞ்செல்லாம் ஒரு துக்கம். நம்மளாம் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதமான்னு ஆறுதல் படுத்துவோம். அவர் என்ன நினைச்சாருன்னா, இது ஒரு டீச்சபிள் மூமெண்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதாவது இது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம், ஒரு ஒரு பாடத்தை, நித்தியமான ஆண்டவருடைய சத்தியத்தை இந்த மாதிரி ஒரு இடத்த போர்டு கிளீனாக இருக்கு. இப்போ இந்த நாடி நேரத்தில் அந்த மனசில் ஆழமாக பதிய வச்சோம்னா அது ரொம்ப பதியம், டீச்சபிள் மூமெண்ட்ஸ்ன்னுவாங்க. ஒரு நல்ல பெற்றோர்களாக இருக்கிற நம்மளும் அந்த மாதிரி மூமெண்ட்ஸை நம்ம பிள்ளைகள் வந்து மற்ற காரியங்கள்லாம் அந்த சின்ன பிள்ளையில வயசுல அந்த காரியம் இந்த காரியம் எப்ப பார், டிஸ்ட்ராக்டட் மைண்ட் இல்லைங்களா, உட்காந்து உட்காரு அப்படின்னு ஆண்டவருடைய சத்தியத்தை நரகத்தை பத்தி மரணத்தை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தா ஏறவே மாட்டேன், ஏன்னா மனசு எங்கேயோ இருக்கு. ஆனா சில நேரங்களில் மரண பயத்துல அது முகத்துல தெரியும் போது அது ஒரு டீச்சபிள் மூமெண்ட், கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணார், அந்த நேரத்தை பயன்படுத்தி உட்காருமான்னு சொல்லி அந்த பயன்படுத்தி நம்முடைய நித்திய எல்லைன்னா என்ன, ஒருவேளை ட்ரெயின் கிராஷ் ஆகுதோ கிராஷ் ஆகலையோ நம்ம எல்லாம் ஒரு நாள் சாக போகிறோம், நம்ம எல்லாம் செத்த உடனே இயேசு கிறிஸ்துவை காண்டி அறியாமல் நீ இறந்து போனீன்னா உன்னுடைய இட்டர்னிட்டி எல்லாம் ப்ளெயின் கிராஷ் தான். ஏன்னா பாட்டம்லெஸ் பிட்டுன்னு ஹெல் நரகத்தை பற்றி சொல்லுது இல்லையா, கீழே விழுந்துக்கிட்டே இருப்போம் நரகத்தில், அந்த மாதிரி ப்ளெயின் கிராஷில் நீ அழிவ. ஆனால் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம், தேவனுடைய பராமரிப்பை நம்ப வேண்டிய அவசியம். ஏன்னா இந்த தேவனுடைய பராமரிப்பை நீ நம்பலை, நான் எப்பப்பாரு பயந்துக்கிட்டு தான் இருப்பேன், மரண பயத்திலேயே உன் வாழ்க்கை இருக்கோன்ற தேவனுடைய பராமரிப்பு, நம்முடைய நரகம் சொரகம் காஸ்பிள் எல்லாத்தையும் அந்த நேரத்தில் சொல்லி கொடுத்த, அது அந்த நேரத்தில் அந்த பிள்ளையுடைய ரட்சிப்புக்கு முடிந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டீச்சபிள் மூமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சரியான தருணம். அது பொதுவாக நமக்கு நம்முடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ரொம்ப அன்டீச்சபிள், நம்மலாம் இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னு, ஆனால் எத்தனை பேர் அதை கேட்டு உங்கள் வாழ்க்கையே மாறுற அளவுக்கு அதெல்லாம் கற்றுக்கொள்ள போறீங்க, ஆண்டவருக்கு தான் தெரியும் இல்லைங்களா. நம்ம ரொம்ப நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய கஷ்டமே நம்ம அன்டீச்சபிள், நம்ம படிக்கிறது இல்லை, எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் படிக்கிறதில்ல. அநேக நேரத்தில் ஆண்டவர் மிகுந்த மிரட்டலோடு சொல்றாரு, சில நேரங்களில் வாக்குத்தத்தங்கள் கொடுத்து சொல்றாரு, ஆனாலும் நம்ம படிக்கிறதில்ல, வி டோன்ட் லேர்ன். ஆகவே நம்முடைய அந்த மாதிரி அறிந்த நம்முடைய பரமபிதா என்ன பண்றாரு, இந்த அப்பா செஞ்ச மாதிரி சில பராமரிப்பில் நம்ம வாழ்க்கையில டீச்சபிள் மூமெண்ட்ஸை ஏற்படுத்துறார், நம்ம வாழ்க்கையில் விபத்துகள் ஏற்படுத்துறார், நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்துறார், இக்கட்டுகளை ஏற்படுத்துகிறார், அதெல்லாம் டீச்சபிள் மூமெண்ட்ஸ் தான். அது பைபிளில் அவர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் பெரிய பரிசுத்தவான்களுக்கே அவர் கற்றுக் கொடுத்தார், காபிராமு தாவீது பார்க்குறோம். ஏன் யோபு அவ்வளோ முதிர்ந்த விசுவாசிகளே அவர் உடலை அவர் சொல்லி கொடுக்குறார். யோபுவை பாருங்கள், யோபுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வசதிகளும் இழந்து ஒரு 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 சோதனை, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டம், ஒரு சோதனையின் நேரத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடத்தை நம்ம பார்க்கிறோம். சோதனையின் நேரத்தில் என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளை கடந்தது, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, நான் இறையாண்மை உள்ள தேவன், உன் லாஜிக்குள்ள என் நடக்காத, நான் ஏன் செய்கிறேன் எதுக்கு செய்கிறேன்னு நான் யாருக்கும் பதில் கொடுக்க வேண்டியதில்லை, யார் வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்னு அதை வெளிப்படுத்த வேண்டியதில்லை, அதை கற்றுக் கொடுக்கணும், யோபுக்கு தெரிஞ்சுக்கணும். யோபு இல்லை அந்த மாதிரி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஏன் அது செஞ்சிட்டாரு, ஏன் அப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அவர்கிட்ட நீ கேட்கக்கூடாது. உனக்கு தெரியுமா அவர் எப்படி சூரியனை நடத்துறாரு, அதானே யோபு கிட்ட கேட்டாரு. நீ சூரிய நான் பூமி ஃபவுண்டேஷன் போடும்போது எங்கே இருந்த, பூமி எப்படி உருந்தது உனக்கு தெரியுமா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது உனக்கு. எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லணுமா, வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்னு வழிகள், என்னுடைய ஞானங்கள் வழிகள் ஆராய முடியாதுன்னு நீ அறியணும். அதை யோபுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த பண்ணார். பவுலுக்கு அவர் கிருபை, அவருடைய பலவீனத்தில் அவருடைய கிருபை வழங்கோன்றதுக்கு ஒரு மாம்சத்தில் ஒரு முள்ளை கொடுத்தார் இல்லைங்களா. அந்த மாதிரி அது ஒரு டீச்சபிள் மூமெண்ட்டாக பார்க்குறோம். யோவானுக்கு வெளிப்பாடு கொடுப்பதற்கு, பெரிய ரெவலேஷன் கொடுப்பதற்கு அவருக்கு அந்த டீச்சபிள் மூமெண்ட்டை ஏற்படுத்தினார். ஆகவே அந்த மாதிரி தான் இப்போ நம்ம படிக்கிற லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் அந்த தேசமே கூடி வந்திருக்கு. அந்த பிரதான ஆசாரியருடைய நம்ம ஏற்கனவே போன வாட்டி பார்த்தோம், அந்த ரெண்டு பிள்ளைங்களை அடித்தார். யோசிச்சு பாருங்க, பயங்கரமா ஒரு பரலோகத்திலேருந்து இடிமின்னல் வர மாதிரி வந்து நாகா அபியுவ அந்த ஆராதனை நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே செத்து விழுந்தாங்க. என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டார் ஆண்டவர், என்னத்துக்கு செய்கிறாரு? அந்த அப்பா, அவங்களுடைய அப்பா தான் பிரதான ஆசாரியர், அவர் ஷாக்கில் அங்கே நிற்கிறாரு. முழு தேசமும் செதற முடி, வேற எங்கேயுமே பார்க்கல, அங்கே எங்கே ஆராதனையில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நீங்களாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சில நேரங்களில் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கலாம். எல்லாருடைய கவனத்தையும் ஒரு காரியத்தின் மேலே வைக்கணும், அங்கே ரெண்டு பெணங்கள் உழுந்து கிடக்குது. இப்போ எல்லாருடைய கவனமும் அங்கங்கே யோசிக்கிற மாதிரி இல்லை, ஆராதனையில் எல்லா அதை பார்க்குற ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அது ஒரு டீச்சபிள் மூமெண்ட். அங்கே ஒரு எக்காலத்துக்கும் மக்கள் மறக்கக்கூடாத ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் இல்லைங்களா. இது ஏன் இப்படி நடந்திருக்கு? ஒன்று கொரிந்தியர் 10:11 நமக்கு சொல்லுது, இவைகள் எல்லாம் உதாரணங்களாக அவர்களுக்கு நடந்தது, நமக்கு காலங்கள் நிறைவேறுகிற காலத்தில் இருக்கிற நமக்கு திருஷ்டாந்தங்கள்னு வருது. ஐ திங்க் அது எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வார்னிங்ஸ் நமக்கு, அவங்களுக்கு நடந்தது நமக்கு வார்னிங்ஸாக எழுதப்பட்டிருக்கு. ஏன் நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது, நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது. ஏன் அது அந்த வார்னிங் பாருங்க, எவ்வளவு டெரபிள், பயங்கரமான வார்னிங். காலம் நிறைவேறின காலத்தில் நம்ம இருக்கிறோம். கடவுள் வந்து நிறைவேறாத அடையாளங்கள், அதெல்லாம் பழைய ஏற்பாடு டைப்ஸ் தானே, நிழல் தானே. அந்த நிழல்ல முக்கியம் இல்லாத அவ்வளோ வரப்போற காலத்தை குறிக்கிற ஒரு அடையாளங்கள்ல அப்படி பண்ணாருன்னா, இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்து பரப்போ போய் இப்ப எல்லா பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிங்களும் நிறைவேறின காலத்தில் இருக்கிற நீங்க, இது உங்களுக்கு வார்னிங். அவங்களுக்கே அந்த அடி விழுந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன அடி விழுவான்னு யோசிச்சு பாருங்க. நிறைவேறின காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க பாருங்களா. நீங்க தாண்டி கேர்லெஸ்ஸா சர்ச்சுக்கு வர்றது, இந்த மிஸ்டேக்ஸ் ஆராதனையில பண்ற மிஸ்டேக்ஸ் அக்கறை இல்ல, கேர்லெஸ்ஸா வர்றது, ஒரு ஒழுங்கி பண்றது ஒழுங்கீனமா ஆராதனையில் இருக்கிறது இல்ல, ஒரு டிஸார்டர்லினஸ். ஒரு ஆராதனைனா அது முக்கியம், கடவுள் இருக்கிறாரேங்க, அதுக்கு நான் நேரத்தோடு போகணும், அதுக்கு நான் ஆயத்தத்தோடு போகணும்ன்ற அக்கறை இல்லாம திடுதிப்புன்னு வர்றதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு உதவும் பாருங்களேன். ஆகவே நாம் இது ஒரு டீச்சபிள் மூமெண்ட். நாம கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையோடு இங்க படிச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அடி விழுந்த பிறகு ஏன் எனக்கு அடி விழுந்துச்சு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காத, இதை அங்கே படிச்சுக்க. டோன்ட் பிளே இன் மை வர்ஷிப், என்னுடைய ஆராதனையில் நீ விளையாடாத. நெருப்புக்கிட்ட விளாடுற மாதிரி அது, நீ வேறாங்கன்னா கூட போய் விளையாடலாம், என் ஆராதனையில் நீ விளையாடாத. ஒரு பாடம் இதில் நம்ம முக்கியமாக படிக்கணும்னா, எல்லாம் ஒரு உள்ளடக்கிய ஒரு பாடம், ஒரு ஓவர் ஆர்ச்சிங் பாடம். 8-10 வரைக்கும் படிக்கணும்னா, தேவனுடைய ஆராதனை அவர் சொன்னபடி தான் நம்ம நடத்துறோம். ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் வர்ஷிப் நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது. நம்முடைய மூதாதையர்கள் அதுக்கு தான் ரெகுலேட்டிவ்னா, அவர் எப்படி சொல்லி இருக்கிறாரோ அப்படித்தான் நம்ம அவர் ஆராதனை பண்ணணும் பாருங்களேன். அதனாலதான் விசுவாச அறிக்கையில 22 அதில் போட்டிருக்கு, நீங்க வாசிக்கிறீங்களா? 22 ஃபர்ஸ்ட் பேரா வாசிங்களா தமிழ்ல?
அனைத்தின் மீதும் ஆளுகையும் இறையாண்மையும் கொண்ட கடவுள் ஒருவர் இருக்க என்று உணர்வு காட்டுகின்றது. அவர் நீதியானவர் நல்லவருமாக இருந்து எல்லோருக்கும் நல்லதையே செய்கிறார். ஆகவே மனிதர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் ஆவியோடும் வல்லமையோடும் அவருக்கு பயந்து அவரை அன்பு கூர்ந்து அவரை போற்றி தொழுது அவரில் நம்பிக்கை வைத்து அவருக்கு பணி செய்ய வேண்டும். ஆனால் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரே வழிபாட்டு முறையை தனது சித்தத்திற்கு இணங்க கடவுளே ஏற்படுத்தியுள்ளார்.
ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை முறையை தன் கடவுளே அதை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் தான் சொல்றார் நம்மள அவர் இப்படித்தான் ஆராதிக்கணும்னு. தொடர்ந்து படிங்க.
ஆகவே நமது வழிபாட்டு முறைகள் அவரது வெளிப்படுத்தப்பட்டுள்ள சித்தத்தால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அவரை மனிதனால் உருவாக்கப்பட்ட வழிபாட்டு முறைகள் மூலமாகவோ அல்லது பிசாசின் வழி நடத்தலின்படியோ வழிபட முடியாது. கடவுளுடைய வார்த்தையின் மூலம் ஆணையிட்டு தரப்படாத அனைத்து வழிபாட்டு முறைகளும் கண்களுக்கு புலனாகின்ற கடவுளை பற்றிய அடையாளங்களுக்கும் உதாரணம் சிலைகள், கடவுளை பற்றிய படங்கள் போன்றவை தெளிவாக தடை செய்யப்பட்டுள்ளன.
இதுல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, ஆண்டவரே அதை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுல இந்த நம்ம பார்த்த ரெண்டு அதிகாரம் 8-9 திருப்பி திருப்பி ஒரு ட்ரம் பீட்டுன்னுவாங்க, அந்த மாதிரி கர்த்தர் கட்டளையிட்டபடி, கர்த்தர் கட்டளையிட்டபடி அப்படின்னு சொல்லி அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் வர்ஷிப் அதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இன்னைக்கு வந்து நம்ம தொடர்ந்து நான் இந்த பகுதியை பார்க்கணும்னு தான் இருந்தேன், ஆனால் ரெண்டு காரியம் இன்னைக்கு செய்யலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஒன்று வந்து இந்த பகுதியில் கர்த்தருடைய ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள் அதை இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நான் உணர்த்தணும்னு பார்க்குறேன் தொடர்ந்து பார்க்கறதுக்கு. ரெண்டாவதாக இந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள் கர்த்தர் அவர் சொல்லுகிற ஆராதனை அவர் சொல்றபடி தான் நடத்தணும்ன்றது வெறும் இந்த அதிகாரத்தில் மாத்திரம் இல்லை, முழு வேதத்தில் காயின் ஆராதனையிலிருந்து தொடர்ந்து பல முழு வேதத்தில் பல பகுதிகள் இதை வலியுறுத்துகிறத அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஏன்னா நம்ம மனசாட்சியில் அதை ஆழமாக பதிய வைக்கணும்னு நான் பார்க்குறேன், அதை ஆழமாக நம்ம உணரணும். அதுக்காக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு பார்க்குறேன். ஓகே, ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை பற்றி நம்ம படிச்சுக்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு ஸோ வி ஆர் ஸ்டார்டட் ஆர் கண்டினியூஸ் எக்ஸ்போசிஷன் இன் லெவிட்டிகஸ் 10 அண்ட் காட் யூசஸ் சம் டீச்சபிள் மூமெண்ட்ஸ். த ப்ராப்ளம் வித் அஸ் இஸ் வி ஆர் நாட் டீச்சபிள். யா வி மே கம் டு சர்ச் அண்ட் வி மே சிட் லைக் அஸ் இஃப் வி ஆர் லேர்னிங், பட் யூ நோ வி ஆர் நாட் டீச்சபிள் இன் த சென்ஸ் தட் வி டேக் காட்ஸ் வேர்ட் சீரியஸ்லி அண்ட் இம்மீடியட்லி ஆக்ட் அப்பான் இட். Right? We are not that teachable like that. And sometimes God had to take severe measures to create teachable moments. For example, God took away all the external worldly comforts in Job's life to teach him an important lesson. Though he was a righteous man, though he was a godly man, but God had to teach him an important lesson for all ages and for him that my ways are beyond your ways. You can't control me. You can't just ask me what I am doing in your life. And you can't, you can't search my judgments. You can't put a logic to the work, the way that I work in people's lives. My ways are beyond your ways. You can never question me. You'll have to just submit. So it is an important lesson. And Paul had to bring a situation in Paul's life to teach that God's power is manifested in weakness. God had to give him a thorn in the flesh. And same way, Paul, Lord had to do some things in even other believers' life to teach, to give this teachable moment, right? And here is a scene in Leviticus 10. The whole nation gathers together as a public worship, first worship. And the high priest, two sons, Nahab and Abihu, they on the spot, they die. It's a very stunning moment. The whole nation, before this probably some people were distracted here and there. They were not learning the importance of worship. But God kind of struck two people and there were two dead bodies in the temple. Everybody's attention was on those two dead bodies. And God uses that instant to create a teachable moment. Learn from here. And the Apostle Paul in 1 Corinthians 10 says that now these things happened to them as examples, they were written for our warning, upon whom the fulfillment of ages have come. It's a terrible warning, because we have to prevent the same mistakes that they have done. Because it's a terrible warning for us, because we are living in the upon whom the fulfillment of ages have come. We are living in the age of fulfillment. If God punished these men who are living in the primitive age, where, you know, it was all types, right? All rituals and all that. It was not fulfilled. It was pointing to some fulfillment. If God punished them so severely in that time, how terribly is He going to punish us when we are living in the fulfillment age and commit the same mistakes? That's what Paul says. These are written as warnings for us, that we should take heed. Right? So as, you know, wise children and obedient children, we'll have to come and learn this lesson. I think one of the overarching lessons in this 8-9, Leviticus 8-9, is the regulative principle of worship. God not only tells us that we should worship Him, but also exactly prescribes to Him how we should, prescribes to us how we should worship Him. And our confession of faith, you know, 22nd, tells us that, and let me read from the middle, but the acceptable way of worship, worshipping the true God, is instituted by Himself and so limited to His own revealed will, that He may not be worshipped according to the imagination and the devices of men, nor the suggestions of Satan, nor any visible representation or any other way not prescribed in the Holy Scriptures. And God has taught this by killing two people and getting everybody's attention there. Right? So, as we come today, you know, I wanted to proceed forward in the exposition of those verses, but I'm going to stay here, and we'll have to stand before those two dead bodies and learn this important lesson. This important lesson of the regulative principle of worship. Okay, there are two things I want to do. One is, I want to show, you know, re-emphasize the importance of this principle from this passage in a way of review. Secondly, I want to take you through, show you that the entire Bible, the regulative principle, doesn't stand on the foundation of only this passage. The entire Bible teaches it. We have instances in the Old Testament law, in the prophets, in the kings, and even in the New Testament. I want to show you those passages so that it deeply impresses in your conscience the importance of regulative principle. Okay? ஆகவே ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதியை மீண்டுமாக ஒரு விவரமா கொஞ்சம் ஒரு குயிக்காக ரிவ்யூ பண்ணிட்டு இதை மனசுல நம்ம பதியணும். இதை நம்ம படிச்சுக்கிட்டோமா நம்ம உறுதி பண்ணணும். ஏன்னா இதே நம்ம விளையாடணும்னா நமக்கு என்ன நடக்குமோ அதுக்கப்புறம் ஐயோ குய்யோன்னு கத்தக்கூடாது இல்லைங்களா. ஆகவே இதை நம்ம பார்ப்போம். முதலாவது இதுல என்ன பார்க்கிறோம், ஆண்டவருடைய ஆராதனை அவர் சொல்றபடிதான் நடக்கணும். இந்த 8-9 அதிகாரத்தில் முதலாவது பார்ப்போம். இந்த பகுதியை பார்த்துட்டு வேதத்தில் பல பகுதியை நான் காமிக்கிறேன். முதல் தலைப்பில் இந்த பகுதியை ஒரு ரிவ்யூ பண்ணிடுவோமே. நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம், 8-9 கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடின்னு 15-16 தடவை ஒரு 2 அதிகாரத்தில் திருப்பி திருப்பி அழுத்து போற மாதிரி அடிபணிந்த ஆராதனையை பற்றி அவர் பார்த்தார். அந்த ஆராதனையுடைய விளைவை அழகாக பார்த்தோம். 23 வசனத்தில் 9 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அந்த மாதிரி அவர் ஆராதனை செய்யும் போது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் ஜனங்கள் காணப்பட்டது. யோசிச்சு பாருங்களேன், ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னம் தங்கள் மக்களுக்கு மத்தியில் வந்தது. எவ்வளோ பாவமான மக்களாச்சே, ஆண்டவருடைய பிரசன்னம் வந்துச்சுன்னா எரிச்சிருமே அவங்கள அண்ணும்போது. இந்த பிரசன்னம் என்ன, அவங்கள குற்றப்படுத்துறதுக்கோ அவங்கள அழிக்கிறதுக்கோ வந்த பிரசன்னம் இல்லை. இதுக்கு பேர் தான் மீட்பின் பிரசன்னம்னு நான் சொன்னேன். அவர் வரும்போது அங்கே இருக்கிறவங்களாம் எரிஞ்சு போயிருந்துருக்கணும். ஆனால் அவங்கள எரிக்கிற பதில அந்த கோபாக்கினு அந்த அக்கினி யார் மேலே உளுந்துச்சு, அங்கிருந்த பலியின் மேலே அந்த அக்கினி உளுந்து அவங்கள ஏற்றுக்கொண்டது இல்லைங்களா. அவங்களை ஏற்றுக்கொண்டது. அதெல்லாம் பார்த்த ஜனங்கள் அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தில் இருந்து சர்வாங்க தகன பலியை சுட்டு போட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டபோது ஆரவரித்து மிக முகங்குப்புற விழுந்தார்கள். என்ன அழகா இருந்துச்சு அந்த காட்சி இல்லைங்களா. அதை அருமையா பார்த்தோம். அதான் ஆண்டவர் சொல்றபடி பயபக்தியோடு அடிபணிந்த கீழ்ப்படிதலோடு நம்ம அவர் ஆராதிக்கும் போது அது எவ்வளோ பெரிய பரம ஆனந்தம் தெரியுங்களா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா அது? அதை நம்ம நினைக்கிறோமா? தேவனே, ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே மீட்பின் பிரசன்னத்தில் நமக்கு மத்தியில் வரார். எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள் அந்த பிரசன்னம் நமக்கு அளிக்கிறது. ரட்சிக்கப்படாத பாவிகளாக இருந்தால் அவங்களுக்கு மறுஜன்மம் கொடுக்கறது அங்கே தான், ஏன்னா அது மீட்பின் பிரசன்னம். ஆண்டவரை பற்றியே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆண்டவரை பற்றியே அன்பு இல்லை. ஆண்டவரை பற்றி சொன்னால் தலை சாப்பாடை பற்றி சொல்லு, பணத்தை பற்றி சொல்லு, ஆணு வாய்த்திருக்கிற செத்து இருக்கிற பாவிகள், உலகமேனு இருக்கிற பாவிகள் ஆண்டவருடைய வீட்டுக்கு வரும்போது, ஓ இங்கே தான் கடவுள் இருக்கிறார், இங்கே தான் ஜீவனுள்ள கடவுள் இருக்கிறாரு, நான் பாவின்னு அவங்க இருதயங்கள் வெட்டரங்கமாகி முகம் கொப்புற உள்ளுற அளவுக்கு அந்த சபை தாங்க செய்ய முடியும். அப்படிப்பட்டதுக்கு தான் சபையை ஏற்படுத்தி இருக்காரு. நாளைக்கோ சொந்தக்காரன் அங்கேயும் இங்கேயும் கூட்டு வரும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு அஞ்சு பேரை நீங்கள் புதுசாக கூட்டு வரீங்க, அவங்க அஞ்சு பேரும் ரட்சிக்கப்பட்டுறாங்கன்னு வச்சுக்காங்க. அப்படித்தான் சபை இருக்கணும். யாரெல்லாம் இந்த சபைக்கு வராங்களோ ஆண்டவர் அவங்கள தொடுவார். அப்படி நம்ம சபை ஆக வேணாம், யோசிச்சு பாருங்க, யாராவது கூட்டு வந்தோன்னா ஆண்டவர் அவங்கள தொட்டுருவார், அவங்க ரட்சிப்பு வந்துடும். அப்படிதான் பவுல் சொல்றாரு அந்த ஒன்று கொரிந்தியரில், ஒரு அவிவிசுவாசி உங்களுக்கு மத்தியில் வரும்போது அவன் தேவன் இங்கே இருக்கிறாருன்னு அவனுடைய இருதயம் வெட்டர் அங்கம் ஆகுமே. என்ன ஒரு ஆசீர்வாதம், ரட்சிக்கப்பட்ட பாவிகள் ரட்சிக்கப்படுவாங்க, நம்ம பரிசுத்தத்தில் வளருவோம், ஆண்டவருடைய பலத்தை அனுபவிப்போம், நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வழிநடத்தல் கிடைக்கும், சந்தோஷம், சமாதானம், ஒருமைப்பாடு எல்லாம் பெருகும். அது பெரிய ஆசீர்வாதங்க, அடிபணிந்த ஆராதனை. அது நமக்கு வேணாம், யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நம்புறீங்களா, நம்ம அந்த மாதிரி வரும்போது கடவுள் நமக்கு மத்தியில் வரார், நம்ம சமுதாயத்தையே அசைக்க முடியும். அப்படி ஒரு சபை, அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஜனங்களுக்கு மத்தியில் கடவுள் இருக்கிறாருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு சபை, அதுதான் நம்முடைய ஆராதனை. அப்படி மதிக்கிறோமா? எல்லாம் ஒரு சர்வீஸு, இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு போகிறது, அப்படியா நம்ம ஆராதனை? ஒரு சர்ச்சுன்னா எங்கே ரெண்டு மூணு பேர் கூடுறாங்களோ அங்கே நான் இருப்பேன்னு இயேசு சொல்லியிருக்கார். இட்ஸ் அன் அஃபிஷியல் அசம்பிளி ஆஃப் காட்ஸ் பீப்புள். எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் மதிக்கிறீங்களா? அப்படி அதை வரும்போது கடவுள் நம்மளை வந்து சந்திக்கிறாருங்க. காட் கம்ஸ் இன் அவர் மிட்ஸ்ட். அதனால்தான் நான் அவங்களை சில பேரை எச்சரித்தேன், அதை சொல்லும் போது கேர்லெஸ்ஸாக சபைக்கு வராதிங்க, ஆடுற மாதிரி நெருப்பில் ஆடாதீங்க, நெருப்புக்கிட்ட ஆராதனையை கெடுக்கிறது. அதை பவுல் சொல்றாரு ஒன்னு குறைந்தர் 14, எல்லாவற்றையும் ஒழுங்கா செய்யுங்க ஆயத்தத்தோடு. ஒருவேளை ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாம் ஆயத்தத்தோடு வரும்போது கடவுள் தானே இறங்கி வரார். ஒரு சினிமா தியேட்டருக்கு வர மாதிரி வந்தா யாரு அந்நியர்களே வரமாட்டாங்க, நம்மளே வரமாட்டாங்க, எங்க கடவுள் வருவார்? த அசம்பிளி சர்ச், அது ரொம்ப முக்கியங்க, அதை நம்ம படிக்கணுங்க. அடி வாங்காதீங்க ஆண்டவர்கிட்ட, ஓகே? நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் சாப்டர் 10வது சாப்டர்ல, அப்படி வராதவங்க துணிஞ்சு வந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறோம். அண்ணி அக்கினி எடுத்துட்டு வந்து ஆரோனுடைய ரெண்டு பிள்ளைங்களும் இறந்து போனாங்கன்னு பார்க்குறோம். எவ்வளோ அதை நான் உங்களுக்கு சொன்ன, அவங்க வந்து ஒரு தப்பான ஒரு தீமையான எண்ணத்தில் வரல, ஆண்டவர் எங்களை உயர்த்தி இருக்கிறாரேன்னு சொல்லி அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அவங்களுக்கு என்ன சென்ட் பிடிக்குமோ அதை செலுத்தினாங்க. அவங்களுடைய நன்றியை வெளிக்காட்டுற மாதிரி ஒரு பர்சனல் டச்சை கொடுப்போம் இல்லைங்களா, நம்ம மனசுக்கு ஏற்றபடி இதுதான் எனக்கு பிடிக்கும், இது ஆண்டவர் சொன்னதை விட சிறப்பாக இருக்குன்னு நல்லா இருக்கும்னு நினச்சி செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்களேன், கடவுள் என்ன பண்ணாரு? ஒரே அடி, ஸ்பாட்லேயே அடி. கவனிச்சு பாருங்க, அதனுடைய கொடுமையை நான் நினச்சி நினச்சி பார்த்தேன். ஏன் அவங்களுக்கு ஒரு குஷ்டரோகம் வர வச்சிருக்கலாம்ல, கற்றுக்குவாங்கல்ல பாடம், நெக்ஸ்ட் டைம் செய்யாதப்பா. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தண்டனை கொடுத்தா சிவியராக கொடுப்போம். என்ன எவ்வளோ எவ்வளோ யோசிச்சு பாருங்க, ஒரு குஷ்டரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லை கை கால் வழங்காம பண்ணியிருக்கலாம். அடி, ஒரே அடி, ஸ்பாட்லே அடி. ஒரு 10 நிமிஷம் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு, அவங்க ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு டைமும் கொடுக்கலையே, அடி அடிச்சாரு. கடவுள் உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க நல்ல மனசுல செய்யறவங்களும் அடிப்பாரா? அடிப்பார். கடவுள் யோசிச்சு பாருங்க, அவருக்கு என்ன ஒரு பேருன்னா நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், மன்னிக்கிறவர், எல்லையற்ற பொறுமை உள்ளவர். திடீர்னு இப்படி ஒருத்தர் அடிக்கிறாருன்னா உலகத்துல எல்லாரையும் அடிக்கணும் அவர் கோபம் முட்டுறவங்களுக்கு, ஆனா ரொம்ப பொறுமையா இருக்கிறவர், அந்த கடவுள் போய் இப்படி அடிக்கிறார்னா நமக்கு என்ன சொல்லுது? அவருக்கு எவ்வளோ கோபம் மூட்டுது, அவருடைய ஆராதனையில் நம்ம விளையாடணும்னா கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா. உங்களுக்கு புரியுதுங்களா? மீட்பின் தேவன், அதுவும் எந்த அக்கினி வந்துச்சு, எந்த அக்கினி வந்து மீட்பின் பிரசன்னத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்துச்சோ, எந்த அக்கினி அவங்கள எரிக்காம அந்த பலியை சுட்டெரிச்சிச்சோ, அதே அக்கினி அவங்களுக்கு சாபமாக போயிருச்சு, அதே அக்கினி அவங்களை சுட்டெரிச்சு சாவடிச்சிருச்சு. அவங்களுக்கு மீட்பை கொடுக்கணும், பரிகாரத்தை கொடுக்கணும், அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும். அந்த அக்கினி போய் இந்த அக்கி பாவ பலியை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிற அக்கினி, தெய்வீக மீட்பின் அக்கினி அவங்களுக்கு மரண அக்கினியா மாறி போச்சு. விழுந்தாங்க. எவ்வளவு சிவியர், நான் எத்தனை காரணங்கள் இதுக்கு சொல்ல ஆண்டவர் இப்படி செஞ்சிருக்க கூடாது. அவங்க என்ன சாதாரண ரெண்டு ஆளுங்களா? மோசே கடவுளுடைய ஃப்ரெண்டு மாதிரி இல்லையா? அவங்களுடைய நெஃப்யூ இவங்க, இவங்க இவங்க ரெண்டு பேர் சொந்தக்காரங்க, அண்ணனுடைய ரெண்டு பையனுங்க. அவர் விட்டுருவாரா மோசேவுடைய இது ரிலேஷன் நீனு, நம்ம என் ரிலேஷன் தாப்பா விட்டுருப்பான்ற மாதிரி விட்டுருவாரா? ஆரோனுடைய பிள்ளைங்க, யோசிச்சு பாருங்க, அவங்க மேல பரிசுத்த என்ன இருக்கிறது, அபிஷேகம் என்ன? இப்பத்தான் அவங்க பிரதிஷ்டைப்படுத்தப்பட்டு 7 நாள் அந்த பக்தியில அந்த பிரதிஷ்டையில இருந்தாங்க. ஆண்டவரை இவ்வளோ இப்படி பண்ணிட்டாரு ஆண்டவர், வாலிபர்கள் ஆச்சே, இதுக்கு அவங்களுக்கு பழக்கம் இல்லையே, இதானே முதல் தடவை பண்றாங்க. ஆண்டவர் இதெல்லாம் முதல்ல செய்ய வச்சார, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்க, வாலிப எண்ணத்துல ஏதோ ஒன்று செஞ்சாங்க, விட்டுருலாம் இல்லையா? விடல, விடலையே. முதல்ல தப்பாச்சே, இன்னும் யோசிச்சு பாருங்க, இவங்க ஆசாரியருங்க, அந்த தேசத்துக்கே ஆசாரிய குடும்பம் இவருக்கு குடும்பம் தான். இவரு இவருக்கு 4 பிள்ளைங்க, இந்த 4 பிள்ளைங்கள்ல 2 பிள்ளைங்க போச்சுன்னா, அதோ அந்த வசனம் திருப்பி திருப்பி சொல்லி, இவருக்கு பிள்ளைங்க இல்லை, பிள்ளைங்க இல்லை, இவங்க ரெண்டு பேருக்கு, இவங்க பேர பிள்ளைங்களும் இல்லை. இதை குறைஞ்சி போச்சுன்னா இன்னும் 2 பிள்ளைங்க தானே இருக்குது. தேசத்துக்கே ஆசாரிய குடும்பத்துக்கு வேலை ஆளுங்க இல்லாம போயிருமே, ஆசாரிய பணியை யார் செய்வாங்க? அது எதை பத்தியும் அவர் கேர் பண்ணல. நீ ஆசாரியனா, ஆசாரியன் பிள்ளையா, மோசே பிள்ளையா, வா, எதை பத்தியும் அவர் கேர், எத்தனை காரணங்கள் இருக்கு அவர் செய்யாத இருக்கணும்னு, எதை பத்தியும் கேர்ல அடிச்சுட்டாரு. இதனுடைய சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோமா? நோ எக்ஸ்கியூஸ். கடவுள் ஆகவே சத்தத்தோடு நமக்கு என்ன சொல்றாரு, என்னுடைய ஆராதனையில விளையாடுனா பயங்கரமான விளைவுகள் வரும். நான் எரிச்சல் உள்ள தேவன், என்னுடைய ஆராதனையை தொடாத. வேதத்துக்கு முரணான ஆராதனையை நம்ம செய்யும் போது நம்ம தண்டிக்கப்படாம போக மாட்டோம். God will not let he who takes the Lord's name in vain, he will never let them go unpunished அப்படின்னு கட்டளை வருது. ஆகவே இதனோட சாபத்தினால இருக்கிற சாபத்தெல்லாம் சொன்னேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெந்தகோஸ்து சபை எப்படி அந்நிய அக்கினியை செலுத்துதுன்னு கூட நம்ம பார்த்தோம். யாரோ ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க இப்படி சுற்றுறீங்க பெந்தகோஸ் சபையை, அவங்க அப்படி செய்யறாங்களேன்னு. அவங்க வேற ஏதாவது பேரை வச்சுக்கிட்டு செஞ்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரிசுத்தாவி யாரு எனக்கு? எனக்கு உண்மையா ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா எனக்கு மறுஜென்மம் கொடுத்த ஒரு தாய் மாதிரி அவங்க இல்லைங்களா? மறுஜென்மம் கொடுக்குற தாய் மாத்திரம் இல்லை, நமக்கு நம்முடைய ஆத்மீக மூச்சுக்கு வர்றதே பரிசுத்தாவினால. அவர் தான் நம்ம பாவத்தில் இருந்த நம்மளை ரட்சித்தார். எங்க அம்மா மாதிரி, எங்க அம்மா பேரை வச்சுக்கிட்டு அவன் கண்டபடி பேசிக்கிட்டு கண்டதையும் எங்க அம்மா செய்யறாங்கன்னு சொல்லி அவங்க பேரை கெடுத்தா ஒரு பிள்ளையா நமக்கு சொர்ணம் வரக்கூடாது? உங்களையும் கேட்கிறேன், பரிசுத்தாவி உங்க தாயா? நீங்க பரிசுத்தாவினால மறுஜென்மம் பெற்றீங்களா? அவங்க தப்பா பேசும்போது, தப்பா பரிசுத்தாவியை பத்தி பேசிக்கும் போது உங்க ரத்தம் கொதிக்க கூடாது? உங்க அம்மா பத்தி பேசினா சும்மா இருப்பீங்களா? நீங்க பரிசுத்தாவி வச்சுக்கிட்டு தானே இவங்கெல்லாம் இப்படி செய்யறானுங்க. அது நமக்கு ரத்தம் கொதிப்பு வரக்கூடாது. இப்படி நடக்குதே என் ஆண்டவர் பேர்ல, என்னுடைய ஆண்டவரை பேரை இப்படி கெடுக்கிறாங்களே, உங்க பேரை வச்சு நம்ம அம்மாலாம் சொர்ணம் வந்துடும். ஆனா ஆவியானவராச்சே, அதுக்கு நம்ம வரக்கூடாதா? கோபம் யோசிச்சு பாருங்களேன். ஆகவே ஓகே, நான் இங்கிலீஷ்ல சொல்லணுமா, எத்தனை சொல்றது? ஓகே, இப்போ லெட் மீ டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ். ஸோ ஐ வாஸ் ரிவ்யூவிங் வாட் வி ஸ்டடீட் இன் சாப்டர் 8 to 10. தெர் வாஸ் அ வண்டர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் வென் ஆல் தீஸ் பீப்புள் இன் சாப்டர் 8 and 9 ப்ரிப்பேர்ட், அண்ட் த ப்ராமினன்ட் கீ ஃப்ரேஸ் ஆஃப் தோஸ் 2 chapters ஆர் ஜஸ்ட் அஸ் த லார்ட் ஹஸ் கமாண்டட், ஜஸ்ட் அஸ் த லார்ட் ஹஸ் கமாண்டட், ஜஸ்ட் அஸ் இட் வாஸ் லைக் அ ட்ரம் பீட். Repeatedly they followed, very submissively they followed the Lord. And what was the result of it? When they came and worshipped, you can read in chapter 9, towards the end of the chapter, the Shekinah glory of God's presence came there. And as soon as he came, they all saw God's presence. And God could have burnt them because no sinful people can stand before God's presence. You know what that God's presence did? It was the redemptive presence of God. You know what it did? Instead of burning these people, it burnt the atoning sacrifice. And, you know, took that sacrifice and accepted these people on behalf of that sacrifice. That's called the redemptive presence of God. And they were prostrating and they were worshipping God, and you can see the joy and wonder in all that. They were worshipping God. So, as we come in the New Testament time, when we come to worship, I think we should have the utmost reverence and respect for the worship of God. Right? When we come to morning worship, when we come to evening worship, the worship is a very important place. Do we believe when God comes, when we come submissively, when we come with prepared heart, when we come with reverence, God indeed comes and manifests his redemptive presence in our midst? No, when Paul says in 1 Corinthians 14:25, when you do everything orderly with reverence, if you bring an unbeliever in your midst, his heart will be exposed, his heart will be revealed, and he will fall prostrate saying, the living God is truly among you. Just imagine, if we had a worship service where everybody comes prepared and they come prayerfully, they come on time and they come, you know, with reverence. When we get some 5 people every week, God keeps saving 5 people. God keeps saving 5 people because that is the redemptive presence. The redemptive presence of God always regenerates people. And that's how you see all these great churches grew, Spurgeon Church or any other church. How did they grow so much? It's because of the presence of God. And so I warn this people, you know, every member in this church, that we should stop all this careless attitude towards the assembly of church. And sometimes we may end up spoiling the worship of the church by our irreverence, by the way we come unprepared. And so I was suggesting, and Paul says in 1 Corinthians 14 as an application, if you want that kind of God's presence, let all things be done decently and in order. You have to come with prepared hearts, probably come little 5 minutes early and, you know, pray and prepare yourself, and when all the people are all ready and everything starts on time, it's a wonderful manifestation of God's presence. Because God is a God of order, right? He's not a God of disorder. In chapter 10, you know, when people play with this worship, it shows what happens to them. Right? These things are written as warnings, so we shouldn't do that same mistake in the temple of God in the time of fulfillment now. If God punished them in the type so much, what do you think God is going to do now? The 2 sons of Aaron, and there are so many things that kind of makes this incident very shocking. Very shocking. Think about it. They did not come with any ill will, you know, to mock God or anything. They wanted to express their gratitude and probably show a personal touch. They wanted to do better than what God prescribed. They brought a strange fire and God killed them. Imagine, God could have given them leprosy, right? Or God could have made their hands and legs wither. Why did he do that? He killed them. Or he could have just given them 5 seconds, 10 seconds to plead, Lord, forgive us. No. No chance was given. Immediate execution. And who is this God? This is a God of long suffering. Right? He is very, very long suffering. He is very, very patient. And he has come here especially to show himself as a redemptive God who takes the atonement and forgives his people and blesses his people. When that presence of God has come and that presence turns into a presence of wrath, how much it should provoke the Lord when we play in his worship. I think that should give us the sense of how important is the worship, how solemn is the worship of God. Think about it, how severe. And think about this. These were men who were related to Moses. They are Moses' nephew, right? Aaron is his brother and these are Aaron's sons. You know, Moses was a favorite of heaven, right? He was God's friend. You can be anybody's friend. When you play in my worship, I'm going to destroy you. and the holy anointing was on them. They were 7 days consecrated as priests, and this is the first time they're doing it. And these are priests and these are young men. You know, maybe they did a mistake because they've never done it. This is the first time ever doing. Did God give all that consideration? Oh, this is the first time. You didn't know that. Later on you will agree. Later on you will correct yourself. No. And what about, think about it, you know, Aaron's family. Aaron had 4 sons. Now, this family, Aaron and his 4 sons were the only priests in the entire nation. And they imagine so many sacrifices coming and they will lack men. And if God kills even these 2 men, and it repeatedly says they didn't have any sons, they didn't have any children, and their names were wiped out, and only Aaron and 2 sons are left, and who's going to do all the priestly work? There's so much of work, Lord. There's nobody who's going to do it. No consideration. God didn't care. You don't play with my worship. Whoever you are, whatever the circumstance, I'm going to hit you. Look at all this. I think it should kind of help us understand how serious is the regulative principle of worship. So from that passage, I think it's already... Okay, let's quickly do a survey of the Bible. Okay, to impress this regulative principle on your conscience, I want to show you a few passages where this is clearly taught. There are multiple passages that uphold this doctrine of regulative principle, starting from the worship of Cain. But we will go to the law first. All the way, இப்போ நம்ம தொடர்ந்து வேதத்தை வேகமாக பார்ப்போம். இந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் எங்கெல்லாம் வெறும் இந்த பகுதி மாத்திரம் இல்லை, முழு வேதத்தில் இருக்கு. அது உங்கள் மனசாட்சியில் நல்லா பதியணும் என்பதற்காக வேகமாக அந்த பகுதிகளை நான் சொல்லி முடிக்கிறேன். இதே நீங்கள் யாத்திராகமோ பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 38:40 படித்து பார்த்தீங்கன்னா, 25 தடவை ஒரே அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னபடி வரலாம். 4 காரியங்கள் நியாயப்பிரமாணத்தில் பார்ப்போம். யாத்திராகம 20:4 அதை படிங்களா. யாத்திராகம 20:4 யாத்திராகமும் சரி, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, நானே அதை சொல்லிடுறேன். நமக்கு தெரிஞ்சது தான் இல்லை போதும். நமக்கு தெரிஞ்சது இது, 10 கற்பனையை கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து 2வது கற்பனையை கொடுக்கிறாருன்னு எந்த விக்கிரத்தையும் சொரூபத்தையும் வைக்கக்கூடாது. நீ வச்சுன்னா உன்னை கொண்டுடுவேன்னு சொல்றது ஒன்று, உன்னுடைய 1வது தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது 4வது தலைமுறை வரைக்கும் நான் அழிப்பேன்ற, சாபத்தை கொடுப்பேன்ற. இப்படியே மிரட்டுவாங்களா யாராவது? நம்மலாம் படங்களில் ரவுடியை பார்த்துருக்கோம். அவன் குடும்பமே இல்லாமல் செய்கிறேன், உன் 4 தலைமுறை இல்லாமல் நான் அழிப்பேன்ற. 4th generation வரைக்கும் எந்த கட்டளையில் வருது அது? 2nd commandment, என் வர்ஷிப்பில் விளையாடக்கூடாது. விளையாடக்கூடாது. எந்த சொரூபத்தையும் உனக்கு பிடிச்ச மாதிரி சொரூபத்தை நீ ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏன்னா நான் எரிச்சல் உள்ள தேவன். மேலே வானத்தில், கீழே பூமியில், தண்ணீர் கீழே, எந்த புது ஐடியாஸும் உனக்கு இவங்களுக்கு வந்துச்சு ஐடியா. எப்போ பாரு, தெரியாத கடவுளை எப்படிங்க நம்ம வணங்குறது? அதனால ஒரு கல்லை பண்ணுங்க, ஒரு கண்ணுக்குட்டியை பண்ணுங்க இல்லைங்களா, பார்த்தா ஒரு ஹெல்ப் இருக்கும் நமக்கு இல்லைங்களா. நம்ம பார்க்காத சௌரியா, இவங்க சௌர என்ன ஆராதிக்கிறது, ஒரு பொம்மையை வச்சா அதை பார்த்து கும்பிடலாமே அப்படின்னு அவங்க கண்ணுக்குட்டியை பண்ணாங்க இல்லைங்களா. இது இந்த கமாண்ட்மெண்ட் வந்து நம்ம ஷார்ட்டர் கேட்டகரிசம் 51 சொல்லுது. இது வெறும் விக்கிரங்களை வைக்கிறதை பற்றி மாத்தணும் இல்லை, கடவுள் சொல்லாத விதத்தில் அவர் ஆராதிக்கிறதையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஓகே, அது கமாண்ட்மெண்ட். அந்த கிளியராக அதில் பார்க்குறோம் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல். நான் சொன்னபடி தான் செய்யணும்னு அதை இன்னும் வலியுறுத்துகிற மாதிரி இஸ்ரேல் ஜனங்க கானாந்தேசத்துக்குள்ளே போகிறாங்க. இதை வாசிக்கணும் நீங்கள், யாத்திராகமும் 12:23 நீங்கள் எடுத்து வச்சுக்காங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் கிவ் யூ சம் பேசேஜஸ் வேர் த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் இஸ் எம்ஃபசைஸ்ட் இன் த ஸ்கிரிப்சர்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ டு த லா. இஃப் யூ கோ டு எக்ஸோடஸ் 24, இமேஜின் த செகண்ட் கமாண்ட்மெண்ட், காட் சேஸ் you should not make any idols, you know, anything in heaven or anything on earth or anything under water, you will not bow and all that. God, look at the threat that God gives, right? He is saying, I am a jealous God, I am jealous about my worship. You know what jealousy means? You know, if you are jealous about something, right, if you are jealous about your wife, somebody says anything about your wife, you know, that will provoke you a lot. Right? You are jealous about something. God says, I am jealous about my worship. If you play in my worship, I am not going to let anybody go unpunished. And look at the threat that he gives. He says, not your generation. First, second, third and fourth generation I will punish. Right? Shorter Catechism 51 says, this is not only talking about just the images and idol worship, it talks about any other way, worshipping God any other way that is not prescribed. Then there is another passage, you can turn to Deuteronomy 12:29. Do you உபாகமோ 12:23 அதுல நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க போய் வீட்டுல வாசிக்கலாம். நமக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வேகமா சொல்றேன். இதுல என்ன சொல்றாரு, நீங்க இப்போ கானான் தேசத்துக்கு நான் உங்களை கூட்டு போக போறேன், அந்த தேசத்துல இருக்கிற மக்களை எல்லாம் நான் அழிக்க போறேன், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்களுடைய வழிபாட்டை நீங்கள் பின்பற்றி நீங்கள் அழியாத படிக்கு. அவங்க தேவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஆராதிக்கிறாங்கன்னு இதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் படிக்கக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு அந்த ஆராதனை முறை அருவெறுப்பானது. அந்த அந்நியருடைய ப்ராக்டிஸை நீ படிக்காத, அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்றதை போய் ரிசர்ச் எல்லாம் பண்ணாத. பாருங்களேன் இன்னைக்கு என்னங்க நடக்குது சர்ச்சில், இன்னைக்கு சர்ச்சில் என்ன நடக்குது, கிறிஸ்தவ ஆராதனை நடக்குது. நிறைய பெந்தகோஸ்து சர்ச்சில் இந்த இந்து ஆராதனை தான் நடக்குது. இந்த சாதுக்கள், இந்த கும்புக்கெல்லாம் நீங்கள் போய் அந்த சாதுக்கள் கிட்டலாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க செய்கிற யோகாலாம் பார்த்தீங்கன்னா குண்டலின் யோகான்னு செய்வாங்க. அதே கீழேருந்து எனர்ஜி அப்படியே மேலே வரும், அதே அந்த சர்ச்சுக்கு போனால் அப்படியே பவர் வர மாதிரி வரும். ஒரு புது ஸ்ட்ரென்த், ஒரு புது ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடு நம்ம இருக்கிறோம், அங்கே போயிட்டு வரும்போது ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவாக இருக்கும். இங்கே பெண்டகாஸ்டல் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும்னா அங்கே போகலாம், பெண்டகாஸ்டல் சர்ச்சில் அப்படியே ரிலீவ் ஆகும். ஒரு விடுதலை, எல்லாம் சுற்றுச்சூழ்நிலையெல்லாம் மறந்து ஒரு எக்ஸ்ட்ரெஸி, எக்ஸ்ட்ரெஸியில் வாயில் உலர்றதெல்லாம் உலரலாம், அப்படியே சாண்டிங் பண்ணலாம், ஹல்லேலூயா அப்படின்னு ஆட்டோ சஜஷன் அப்படியே உங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுக்கறது, அப்படியே உங்களை ஹிப்னடைஸ் பண்ணுறது. இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டாங்க இவனுங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டது இந்த இந்து இந்து மிஸ்டிசிசமில் தான், இந்த யோகா, இந்த சாதுகள் கிட்ட தான். ஆண்டவர் எதை செய்யாதான்னு சொன்னாரோ அதை செஞ்சு சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பாருங்களேன் இந்த இந்து யோகாங்க அதெல்லாம் பாருங்களேன், இந்த சாய்பாபா அவங்கெல்லாம் பாருங்க, அவங்க பண்ணுறதோ அவங்க பேசுகிற பாஷையும் இவங்க பேசுகிறதோ ஒன்றா இருக்கும். இவங்க இயேசுவை போட்டுக்குவாங்க அவ்வளோதான். ஏன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், பாடி மூமெண்ட்ஸு, பேய் வந்து பிடிக்கும்போது எப்படி ஆடுமோ அதே மாதிரி தான் இவங்களும் ஆடுவாங்க, அதே தான் ஆடுறது. படிக்காத, அப்படி படிக்காதன்னு ஆண்டவர் அந்த பகுதியில் சொல்கிறாரு. அந்த பகுதியை படிக்காத, ஏன்னா கர்த்தருக்கு அது அருவறுப்பு. ஏன்னா அவங்க வந்து இயற்கையான பாசம் கூட இல்லாமல் தங்க பிள்ளைகளை கூட நெருப்பில் நடக்க வச்சு பலி கொடுக்குறவங்க, உங்க நீங்கள் சைக்கோ ஆயிடுவீங்க, உங்கள் இயற்கை பாசம் கூட போயிடும், அப்படியெல்லாம் நீங்கள் ஆயிடுவீங்க, மூளையெல்லாம் கெட்டு போவோம் உங்களுக்கு பண்ணாத அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் எப்படி ஆராதிக்கணும், அந்த ஒரு வசனத்தை தோண்டி படிங்க, 32 நானே படிக்கிறேனே. நான் உனக்கு, உபாகமும் 12:32, நான் உனக்கு விதித்திருக்கிற யாவையும் செய்யும்படிக்கு கவனமாயிருந்து நீ அதனோடே ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அவங்க கிட்ட இருந்து கத்துக்காத, கானான் தேசத்து மக்கள் கிட்ட இருந்து, நான் உனக்கு சொன்னபடி என்ன ஆராதி, அதுல ஒன்றும் சேர்க்காத, அதுல ஒன்றும் குறைக்காத. இதை விட என்னங்க கிளியரா வேணும் ரெகுலேட்டிவ் பிரின்சிபிளுக்கு, யார் அதில் ஒன்றும் சேர்க்காத, ஒன்றையும் குறைக்காத. பாருங்களேன் இன்னைக்கு இருக்கிற பெரிய அந்நிய தேவர் வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லைங்களா, சபையிலலாம் ஆராதனையெல்லாம் என்டர்டெயின்மெண்ட். அது ஒரு சர்ச்சில், பெரிய மெகா சர்ச்சில் அந்த பாஸ்டருக்கு பின்னாடி எல்லாம் கருப்பில் தெரியாத மாதிரி கயிறு கட்டியிருக்காங்க. நான் இப்பொழுது அபிஷேகம் வந்து பரலோகத்துக்கு போக போறேன்னு வர அப்படியே தூக்குறாங்க, அவரை பிடிச்சி மேலே தூக்குறாங்க, அப்படியே புகை வருது, கிட்ட ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க சர்ச்சில், அப்படியே கயிறை போட்டு தூக்குறது, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது, டக்குன்னு லைட் ஆஃப் ஆகுது பின்னாடி, அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் ஆனவனே வந்து நின்னா மூணு பேர் வெளியில் ஒண்டி அந்த பார்ல லைட் வர மாதிரி வருது, கையை தட்டின் பாட்டு, ஆலே லூயான்னு பாட்டு. ஒரு ஃபீல் குட் அட்மாஸ்பியர், ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டானுங்க? அங்கே தானே அந்நிய தேவர்கள்கிட்ட இருந்து என்டர்டெயின்மெண்ட் உலகத்தில் இருந்து பார்த்தி ஆராதனையில் கொண்டு வராது. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் நீங்களாம் திறந்து வைக்கலாம். ஸோ வாட், ரெண்டு ராஜாக்கள் 16th வசனம், ரெண்டு ராஜாக்கள் 2 Kings 16. So, you know, when God, not only in the second commandment, God strictly talks about regulative worship, when God brings the Israelites to the border of Canaan, and he tells them, before entering, he gives them a seductive warning. He tells them that I'm going to, in chapter Deuteronomy 12:29, he tells them, when I am going to destroy these people and I'm going to take you into their land, be careful that you are not instead to follow after their gods, and do not inquire after their gods and their practices, how these nations save their gods, because they are an abomination to me. Don't follow them. And you know what today is happening in the church? Most of the Pentecostal church, the way of worship, the manner of worship, it is all copied from all this Hindu mysticism. All this yoga, you know, this sadhu yoga, you just read some books and see their videos, you know, the yogas they do, the kundalini yoga they do, where the body kind of, you kind of feel the energy coming from your body. And if you are stressed and, you know, you go through that ecstatic experience, all your stress reduces, right? There is a freedom and you forget the environment and you kind of get into an ecstasy and you end up blabbering. There is that chanting that comes in, and the auto-suggestion, all these practices, they learned from these men, these sadhus, and that's what happens in the church. Their body movements, everything happens from the church. And look at what the Lord says in that Deuteronomy passage, verse 32. Do not follow them, but whatever I command you, be careful to observe it. You shall not add to it, nor take away from it. Very clear passage, right? About regulative worship, don't add, don't take it away in my worship. Okay, in the இப்ப ரெண்டு ராஜாக்கள் அதுல பாத்தீங்கன்னா, அது கதை நானே வாசிக்கிறேன். அதுல நான் சொல்றேன், ஆஹாஸ்னு ஒரு ராஜா இருந்தான் இந்த 16th அதிகாரத்தில். இதை நோட் பண்ணிக்கங்க, வாசிங்க. அவன் டமஸ்கு ஊருக்கு போனான். அங்க இருக்கிற ராஜா டில் கெலாத் பிளேசர் அசிரிய ராஜாக்கு போனான். அங்க போய் டமஸ்குல ஒரு அருமையான பலிபீடத்தை பார்த்தான். ரொம்ப அந்த டிசைனு கோல்டு எல்லாம் பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வா, இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் பார்க்கலையே அப்படின்னு. ஏன்னா அது சிரியர்களுடைய தேவர்களுடைய பலிபீடம். அதை அவன் பார்த்துட்டு அந்த டிசைன்லாம் பார்த்த உடனே உடனே அவன் ஊருக்கு செய்தி அனுப்பி அங்கே இருக்கிற உரிஜான்ற ஆசாரியனை உடனே வர வைத்தான். இங்கே பாரு, இதை பார்த்து நல்லா மெஷர்மெண்ட் எடுத்துக்க, சைஸ் எல்லாம் பாரு, டிசைன் எல்லாம் பாரு, நான் ஊருக்கு வர்றதுக்குள்ளே இதை ஒன்று செஞ்சுவேன் நம்ம ஊர்லேயும் அப்படின்னு சொல்லி அனுப்பினான். அனுப்பின பிறகு அவர் உரிஜா, அவர் ப்ரீஸ்ட் அறிவானா அவருக்கு சொல்ல வேணா இல்லை, அவர் போய் அதே மாதிரி ராஜா சொன்ன மாதிரியே செஞ்ச, ஆஹாஸ் ராஜா சொன்ன மாதிரி அந்த பலிபீடத்தை செஞ்சு முடிச்ச உடனே ராஜா வராரு. வந்து அந்த பலிபீடத்துக்கு தகன பலியும் அந்த பான பலியும் எல்லாம் ஊத்திட்டு 14th வசனத்துல என்ன செய்யறாங்க பாருங்களேன், படிங்க 14th வசனம்.
கர்த்தரின் சன்னதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமாய் வைத்தான். ராஜாவாகி ஆகா,
சரி அவன் என்ன பண்றான், வந்து இதுக்கெல்லாம் செஞ்சுட்டு இது ரொம்ப டிசைன் அழகா இருக்கே அப்படின்னு இந்த பலிபீடத்தை கர்த்தருடைய பிரான்ஸ் ஆல்டர், எங்க தகன பலி கொடுக்கணுமோ அந்த ஆல்டரை எடுத்து ஓரத்துக்கு போட்டுருல, தூக்கி போட்டா ஜனங்கள்லாம் கத்துவாங்க, அதுக்கு ஓரத்துல போட்டுட்டு டமஸ்கஸ்ல டிசைனர் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல செஞ்சாம பாருங்க பலிபீடத்தை, அதை வந்து நடுவுல போட்டேன். யோசிச்சு பாருங்க, இந்த பிரான்ஸ் ஆல்டர் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? கர்த்தருடைய சன்னதிக்கு போறதுக்கு ஒரே சாதனமாக ஆண்டவர் வச்சது தகன பலியை கொடுத்துட்டு இயேசுவை காட்டுறது, இயேசுடைய பணியை காட்டுறது. ஆண்டவர்கிட்ட நீ வரணும்னா தகன பலியை கொடுத்துட்டு தான் ஆண்டவருடைய சன்னதியில வர முடியும். அது ஆலயத்துக்கு நடுவுல வச்சார், அதை கடந்து தான் நீ கடவுள்கிட்ட போக முடியும், இல்லைன்னா வரவே முடியாதுன்னு வச்சார். இவன் என்ன பண்ணா, கடவுள் பரலோகத்திலிருந்து காமிச்ச டிசைன் பண்ண அந்த பலிபீடத்தை எடுத்து ஓரத்துல வச்சுட்டு, அது ஓரத்துல வச்சுட்டு இவன் டமஸ்கோ பலிபீடத்தை எடுத்துட்டு நடுவுல வச்சான். ஏன் வச்சான்னு ரெண்டு கிரானிக்கல் 2:4-28:33 என்ன சொல்லுதுன்னா, இந்த பலிபீடத்தில் பலி செலுத்தினதுனாலதான் சிறியருங்க எப்பப்பாரு ஜெயிக்கிறாங்களாம். அவங்க ஜெயிக்கிறதுனால வெற்றி வர்றதுனால நம்மளும் டமஸ்கு பலிபீடத்தை வைக்கணும் அப்படின்னு வச்சான். யோசிச்சு பாருங்க, இதுதான் அவனையும் அழிச்சிச்சு, அவன் இஸ்ரவேல் மொத்தத்தையும் அழிச்சிச்சு. இன்னைக்கு என்னங்க நடக்குது? சர்ச்சில் தானங்க நடக்கும் கொடுமை, இதே தான் நடக்கு. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் டமஸ்கு பலிபீடத்தை வை, தானே நடக்குது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். பிராக்மேட்டிசம், எது வேலை செய்தோ, எது நமக்கு வெற்றி கொடுக்குதோ, எது மக்களை திரட்டுமோ, எது பணத்தை திரட்டுமோ, அதை நடுவில் வை. இயேசு கிறிஸ்துவுடைய பணியும் அவருடைய சிலுவை பலியும் அவருடைய அவருடைய வார்த்தையினுடைய பிரசங்கமும் நடுவில் இல்லை, அதுவா இருக்கு. இயேசு யாரு, அவருடைய பலி என்ன, அவர் மூலமா மட்டும்தான் பாவியான நம்ம ரட்சிக்கப்பட முடியும், ஆண்டவர்கிட்ட போக முடியும்ன்ற பிரசங்கமே இல்லை. இப்ப என்ன இருக்குது? லேட்டஸ்ட் ட்ரெண்ட். நீங்க எப்படி பணக்கார ஆகலாம், நீங்க எப்படி உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம், ஆல்டர் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப், பலிபீடம் இல்லைங்களா, மோட்டிவேஷன், என்டர்டெயின்மெண்ட், உலக வெற்றி, பொருளாதார வெற்றி, பணம் எப்படி கிடைக்கும், சுகம் எப்படி கிடைக்கும், அதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட், அதான பலிபீடம் இங்கே வச்சிருக்காங்க. எங்க போச்சு வெண்கல பலிபீடம்? அங்க வாரத்தில் இருக்கு, எங்கேயோ பேருக்கு இருக்குது. அங்க சும்மா அப்பப்போ இயேசுவை பயன்படுத்திக்கிறது. ஆனா சென்டர்ல என்ன இருக்குது? டமஸ்கு பலிபீடம், லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தான் அங்க இருக்குது இல்லைங்களா. அதுதான் பார்க்குறோம், கொடுமை. இயேசு கிறிஸ்துவ அவருடைய பணி, அது அவருடைய சிலுவையின் பிரசங்கம், அது நடுவில் இல்லை, அது சென்டர், ஆராதனையுடைய சென்டர் பீஸே இல்லை. அது இப்போ அதை ஓரத்தில் தள்ளிட்டு எது கூட்டத்தை கொண்டு வரும், எது மறுஜென்மம் அடையாத கூட்டங்களையும் கொண்டு வரும், அந்நியர்களை எப்படி ஆராதனை செய்ய வைக்கிறது, கடவுளுடைய வீட்டில் வந்து அவங்க எப்படி அந்நியர்கள் வந்தாலும் என்ஜாய் பண்ண வைக்கிறது, அவங்களுடைய கவனத்தை திருப்புறது, யோசிச்சு பாருங்களே தான் அங்கே நடக்குது. ஏங்க அத்தனை பேர் பெத்தல் ஏஜி சர்ச்சுக்கு போறாங்க? இயேசுடைய சிலுவ பிரசங்கம் துல்லியமாக பாவ மன்னிப்போம், இயேசு எதுக்காக அதுவா செஞ்சார், அந்த பிரசங்கியுடைய இது பாருங்க. ஒன்னொன்னா எல்லாம் தமஸ்கு பலிபீடம் தான், எல்லாம் வெல்த்து, எல்லாம் பணம், எல்லாம் இதுதான், இதே தான் டைலாக், எல்லாம் டமஸ்கு பலிபீடம். அந்த ஆள் வச்சுக்கிட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ, மக்கள் எது கை தட்டுவாங்களோ அதை வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க ஒரு கையும் தட்டுறது இல்லை, இயேசுவை பத்தி பேசணும். அங்க பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தைக்கு விசில், வார்த்தைக்கு வார்த்தை கை தட்டல், எப்படி நடக்குது? ஏன் டமஸ்கு பலிபீடம் லைக்ஸ் ஆர் லைக்ஸ், ஃப்ளட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த இஸ்ரவேல் ஜனங்க அழிந்த மாதிரி இன்னைக்கு எத்தனையோ அப்பாவி கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் அழிந்து கொண்டிருக்காங்க. Okay, there is another, I think, very, very classical instance of, you know, violating the regulative principle is in the book of 2 Kings, chapter 16. It's a very interesting story. The king of Ahaz, he goes to a city called Damascus. And there he finds there is a beautiful altar of Damascus in that temple. And he likes the design. And he tells this high priest, Urijah, to come over and take all the measurements. And before I come, you should make a similar altar in our place. And then when this Ahaz king comes and he finds that, you know, that it's all ready and it's very beautiful, you know what he does? He brings that in the temple and he offers all the sacrifices and the libations and all that. And he does a horrible, horrible thing. He takes this bronze altar, the altar that was designed by the pattern of heaven by Moses. And that was the altar that is the only means for us to go into the presence of God. And it indicated the work of Christ, that any sinner can approach God only through the burnt offering that is done in the bronze altar. He takes that altar and he puts it in a corner, north side corner. And he brings this new Damascus altar and he puts it in the center. Wow. Oh, there is a lot of applause and, you know, we are fed up with that old one. And now there is a new latest trend. And all the people, and you know, 2 Chronicles actually tells us, why did he do that? 2 Chronicles 28:23 tells us that this altar, Damascus altar, always gave victory to the Syrians in their battle. Success, pragmatism, that was the rule, right? Isn't this what is happening in today's church? In the name of worship, what do we see? The altar of the work of Lord of Christ Jesus, right? The preaching which is supposed to be the central, the preaching of the cross, You know, Paul said, I don't want to do anything else but preach the cross. That's all put in aside. But here is a beautiful latest trend Damascus altar in the center. The altar of self-help, the altar of motivation, the altar of entertainment, the altar of success, the altar of prosperity gospel, the altar of money, wealth, and latest trend. That's what keeps happening now. And they're not taken away Jesus Christ. They just use it. It's in the corner, right? Once in a while, just use Jesus' name for all this. But the centerpiece of the worship is not the preaching of the cross and preaching of the word of God. And the only way of approach of sinners like us through to God is through the work of Christ. That's never preached. You look at, you know, preachers, right? You know, whether it's Bethel AG Church, why do so many people go? Because Christ is glorified there? Because the work of Christ is exalted there, just like in Spurgeon days? No! This fellow is having an altar of Damascus preaching all these motivational talks and all these self-help, prosperity preaching, and Christ is never preached. Once in a while, Christ is just used. That altar is thrown in his side, but he has kept a latest Damascus altar, which will bring crowds, which will entertain all the unregenerate. That's what happens today. Okay, இன்னொரு பகுதியை பார்ப்போம் நம்ம. ஒன்று ராஜாக்கள் 12:22, இது ஒன்று பார்த்து நம்ம முடிக்கலாம். இதில் ஜெரபோம் கதை உங்களுக்கு தெரியும். அந்த மனுஷன் இன்னொரு ப்ராக்மேட்டிசம். அவன் என்ன பண்ணான், இஸ்ரேலில் 12 கோத்திரங்கள், 2 கோத்திரம் வந்து சாலமனுடைய மகன் ரெஹபோமோடு போயிடுச்சு, இவன் கூட 10 கோத்திரங்கள் வந்துடுச்சு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அது யூதா, இவங்க வந்து இஸ்ரேல், ஜெருசலேம் ஆலயம் வந்து யூதாவில் தான் இருக்குது. இவன் என்ன யோசித்தான், இப்போ என்னுடைய மக்கள் எல்லாம் அங்கே போனோம் ஆராதனை செய்யறதுக்கு, இவங்க அங்கே ஆராதனை செய்ய போகும்போது ஒருவேளை அவங்க மனசு மாறி சாலமனோடு தாவீதோடு போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம தொழிலே இல்லாமல் போயிருமே, நம்ம ராஜாவே இல்லாமல் போயிடுவோமே. ஆகவே நான் ஒரு ஐடியா பண்ணுவேன். அவன் என்ன செஞ்சான், அதில் என்ன போட்டிருக்குதுன்னா, அவனுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. 2 கண்ணுக்குட்டியை பண்ணிட்டு ஒன்ன வந்து தான்ல வச்சுட்டு ஒன்ன வந்து பெத்தல்ல வச்சான். அவங்க ஊர் பார்டர் பெத்தல் பெர்ஷிபால, அது இஸ்ரேலோட பார்டர். இங்க தான்ல இதுல நீங்க அந்த இந்த ஊரை விட்டு 10 கோத்திரங்களை விட்டு ஜெருசலேம் போக வேண்டியதே இல்லை. ஏன், நம்மளை எகிப்துல இருந்து கொண்டு வந்த யெகோவா இந்த 2 கண்ணுக்குட்டி தான். இந்த கண்ணுக்குட்டியின் மூலமா தேவனை நீங்க ஆராதிக்கலாம். பாருங்களேன், 2 ஆலயத்தையும் பண்ணா, அங்க ஆசாரியர்களும் வச்சான். இதானுங்க இன்னைக்கும் ப்ராக்மேட்டிசம். ஆண்டவர் அவனை விட்டாரா சும்மா? கடவுளுடைய வழியில செய்யாத போது பயங்கரமா அவனை அடிச்சார் நம்ம பார்க்கிறோம். அவனுடைய ஜெனரேஷன் வரப்போற சொன்ன மாதிரி 3-4 தலைமுறை வரைக்கும் அவனை விடல. கடவுள் கட்டளையை இப்பெல்லாம் கேள்வி என்ன, இன்னைக்கும் சர்ச்சில் அதான ப்ராக்மேட்டிசம், எது வேலை செய்தோ, எது மக்களுக்கு வசதியா இருக்கோ, கடவுள் எது கட்டளை இட்டாரோ இல்லை, எது கூட்டத்தை கொண்டு வரமோ, கடவுளுக்கு எது பிரியமோ இல்லை, எது பணத்தை ரொம்ப தரட்டுமோ, கடவுளுக்கு எது கனம் கொடுக்குமோ இல்லை, நம்ம ஊழியத்தை எது பெருக்கும், அதான் இந்த ப்ராக்மேட்டிசம். எது சக்சஸை கொடுக்கும், கடவுளுடைய கர்ஸ் அந்த ஆலயத்தின் மேலே வந்துச்சு, அவன் கையே முதல்ல இதாயிருச்சு, அதுக்கப்புறம் சாபம் குடும்பமே அழிஞ்சு போச்சு. இதே நான் சொல்லிட்டே போகலாங்க, எரேமியால ஐசாயால ப்ராஃபெட்டிக் பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் கடைசியாக, பாஸ்டர் இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படி சொல்கிறீங்களா, இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட்டு நாம் ஆடுவோம், பாடுவோம், குதிப்போம், கூத்தாடுவோம், எல்லாம் நம்ம செய்யலாம். நியூ டெஸ்டமெண்ட்ல இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கணும் என்ன போட்டிருக்குதா? அப்படிதான் கேட்கறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த க்வெஸ்டின் தப்பு. ஓகே, க்வெஸ்டினே தப்பு. ஏன்னா நியூ டெஸ்டமெண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் நம்ம பிரிக்கக்கூடாது. ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து நியூ டெஸ்டமெண்ட்டுடைய ஃபுல்ஃபில்மெண்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயே அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் சொன்னார்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் எக்ஸாம்பிளா எழுதி இருக்குன்னு. 2 பேதுரு 1 பேதுரு 2:5 சொல்றாரு, புதிய சர்ச் தான் புதிய ஏற்பாடு, டெம்பிள். நீங்களே ஜீவனுள்ள கற்களாக, ஆவிக்குரிய வீடாக, ஆசாரியர்களாக, ஆவிக்குரிய மாளிகையாக கட்ட, இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் லாங்குவேஜை யூஸ் பண்றாரு. அதை யூஸ் பண்ற ஓகே, இல்லை நாங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டோம், ஸ்ட்ரிக்டாக பைபிளில் போட்டிருக்குதா புதிய ஏற்பாடில் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஆமாங்க போட்டிருக்குது. ஒரு வசனம் கொடுக்கவா, 1 தீமோத்தேயு 3:14 பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் உன்னிடத்தில் சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஓகே, தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். கடவுளுடைய வீட்டில் எப்படி நடக்கணும், என்ன நடக்கணும், இவைகளை நான் உனக்கு எழுதியிருக்கேன். 1 Timothy 2 Timothy இஸ் த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் காட். ஆலயத்தில் எப்படி நடக்கணும், அந்த வீடு அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. முழு 1 Timothy 2 Timothy பவுலுடைய ஆழமான அக்கறை என்னங்க, இது தேவனுடைய வீடு, அந்த சபையில் ஆராதனை எப்படி நடக்கணும், அங்க பரிசுத்த கைகளை உயர்த்தி மனிதர்கள் எப்படி ஜெபிக்கணும், என்னத்துக்கு ஜெபிக்கணும், யாருக்கு ஜெபிக்கணும், பப்ளிக்கா எப்படி வேதத்தை வாசிக்கணும், சபையில டீக்கன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், பாஸ்டர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், என்னெல்லாம் தவிர்த்து கொள்ளணும், எல்லாரையும் லேடிஸ் எப்படி ட்ரீட், எல்லாமே என்னது, அதெல்லாம் புதிய ஏற்பாடு. கேர்ஃபுல் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் இல்லையா சொல்றாரு. வீட்டுல எப்படி நடக்கணுமோ நான் உனக்கு எழுதியிருக்கிறேன். பவுலுக்கு ஏன் அந்த அக்கறை, ஏன்னா கடவுளுடைய சபையில அந்நிய அக்னிய கொண்டு வந்துடக்கூடாது. கொரிந்திய சபையில கொண்டு வந்துடுறாங்களே சில பேர், செத்தாங்களே, புதிய பாடலியும் நடக்குமே. ஆகவே இது முழுவமும் நமக்கு என்ன, நம்ம மனசாட்சியில உறுதிப்படுத்துற மாதிரி ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் தானே. ஓகே, ஃபைனலி இங்கிலீஷ்ல சொல்லி முடிக்கிறேன். யூ மே ஆஸ்க் பாஸ்டர், ஆல் தீஸ் ஆர் ஓல்ட் டெஸ்டமென்ட் பேசேஜஸ், ஓகே, ஹவு கேன் யூ ப்ரூவ் தட் யூ நோ யூ ஷுட் பி சோ கேர்ஃபுல் அண்ட் சோ ஆக்யூரேட் இன் த நியூ டெஸ்டமென்ட் சர்ச். I think New Testament church, we have all the freedom to dance and jump and scream and enjoy and do all the entertainment if you think that is very wrong. Okay, because first of all, I think the question itself is wrong because the Old Testament is nothing but a shadow of the New Testament. New Testament is a fulfillment. And Paul, that's why he wants. If we are in the fulfillment time and if the Old Testament, if God punished them so much, how careful we should be. And 2 Peter 2:5, Paul, Peter exactly uses the Old Testament language to describe church. He says, you are a holy priesthood. You are a spiritual temple offering spiritual sacrifices. You are built up into a spiritual house. No, Pastor, but please give us a passage that shows we should be very careful in the New Testament church, that we should do only God. God says, you want a passage? Let me give you that passage. 1 Timothy 3:14. These things, Paul says, I write to you. I hope to come to you shortly, but if I am delayed, I write so that you may know how you ought to conduct yourself in the house of God, which is the church of the living God and the pillar and the ground of truth. Isn't that a clear passage? Paul is very concerned. Why is he writing 1 Timothy and 2 Timothy with deep concern? He tells Timothy that people should worship like this and men should raise their hands and we should pray. He talks about the subjects of our prayer, the manner of our prayer. You read 1 Timothy, 2 Timothy very clearly, how to pray, how to do the scriptural reading and what to preach in season and out of season. And he guides Timothy in all these principles. Why? Because Paul is very concerned that there should not be any strange fire in the new covenant temple. And Corinthians tried to offer some strange fire and God hit some of them. And he says that shouldn't happen in Ephesus, Timothy. I'm telling you that you should know how you should conduct yourself in the house of the living God. And so we have a New Testament passage. Okay. So I think our time is up. I think let me conclude with this. So I hope this kind of survey helps you to understand it deeply in your conscience that no, we should be very, very careful about how we worship God. Never take it for granted. Don't play in the worship, right? And all these places where there are unbiblical worship is conducted, it is the most dangerous place to ever go. I was telling somebody, it is better to go to a Hindu temple, right? There's nothing there and you will not be affected in any way, right? It's better to go to a mosque instead of going to these horrible places where the worship of God is violated. And that's where you find all kinds of demons there, all kinds of activities there, all kinds of power there, strange fire, strange activity, strange power working there. And many of them are actually God's judgments on them. And you know, the most dangerous place I think we should be scared of is the place where unbiblical worship is conducted. And that's why I thought I will title this, because actually the subject, the points that I want to cover is going to come in the second sermon. Because there is English and Tamil, I split my sermon. Okay, so stay away from unbiblical worship. வேதத்துக்கு முரணான ஆராதனை இடங்களை விட்டு விலகி இருங்க. அங்கே போகிறத விட நான் காலையில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்து டெம்பிள் கூட போயிட்டு வந்துடலாம், அங்கே ஒன்றும் இல்லை, ஒன்றுமோ நடக்காது நமக்கு இல்லைங்களா. இது கடவுளை தூஷிக்கிற, கடவுளை அந்நியாக்கினி செலுத்துகிற இடங்களை விட ஆபத்தான இடங்கள் வேற இல்லை. நம்ம தேசமே சபிக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் இல்லைங்களா. அதே பக்கம் நம்ம ஒரு உறுதியை எடுத்துக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆராதனையை சீரியஸாக எடுத்துக்கணும். நம்ம தாண்டி ஒழுங்கா ஆண்டவர் ஆராதிச்சு பயபக்தியோடு செய்யும் போது மீட்பின் தேவன் நமக்கு மத்தியில் பிரத்யட்சம் ஆகிறார். பாவிகள் மனம் திரும்புறதும் விசுவாசிகள் வளர்றதும் அதெல்லாம் நடக்கவானா நம்ம சபையில்? கொண்டு வந்து ஆளுங்களை மாத்துறதும் மறுஜென்மம் கொடுக்கறதும் அதெல்லாம் எப்படி வளரும்? அப்படித்தானங்க ஸ்பர்ஜன் சர்ச் எல்லாம் வளர்ந்துச்சு. நம்ம சர்ச்சும் அப்படி தான் வளர முடியும். நம்ம ஆராதனை குறித்து எச்சரிக்கையாக இருந்தோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம்.